அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 17 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா குமாரும் பத்திரிகையாளர் ஒருவரும் பட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களால் தாக்கப்பட்டுள்ளது பற்றிய குறிப்பு.
I went in the middle of the police and told them to see what's happening. And I clipped one photograph.
தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களில் இனி கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற திமுகவின் அறிவிப்பு குறித்த செய்திகள். இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது ராணுவத்திடம் சரணடைந்தவர்களின் பெயர் பட்டியலை ஒப்படைக்குமாறு முல்லைத்தீவு நீதிமன்றம் ராணுவத்துக்கு பிறப்பித்திருக்கின்ற உத்தரவு பற்றிய செய்திகள்.
அரசாங்கம் ராணுவம் எல்லாரும் அப்படி ஒருவரும் சரணடையவில்லை என்று இதுவரை கூறியிருந்தார். ஆனால் முதன்முறையாக அதுவும் அதே 58th டிவிஷன் படையணியின் தற்போதைய கமாண்டிங் ஆபிசர் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
மற்றும் 12th தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் பற்றிய பார்வை ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் முற்றுகைக்குள்ளான பகுதியிலுள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை விநியோகிப்பதற்காக 100 ட்ரக் வண்டிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் மற்றும் கிளர்ச்சி குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு இணக்கப்பாட்டை அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து சிரியன் ரெட் கிரசன்ட் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது. நிவாரண உதவிகளை ஏற்றிய ட்ரக்குகள் இன்று சிறிது நேரத்தின் பின்னர் 5 வெவ்வேறு நகரங்களை சென்றடையவுள்ளன. தற்போது அரச கட்டுப்பாட்டில் உள்ள மதாய நகர் மற்றும் வடகிழக்கில் இத்லிப் மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் வசம் உள்ள 2 நகரங்களும் இவற்றில் அடங்கும். இந்த நகரங்களில் பட்டினி சாவு அதிகரித்துள்ளதாக கடந்த மாதம் தகவல்கள் வெளியானதன் பின்னணியில் அப்பகுதிகளுக்கு நிவாரணம் அனுப்பி வைக்கப்படுகிறது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்காஸின் புறநகர் பகுதியான மவுதுமியாவுக்கும் நிவாரணங்கள் அனுப்பி வைக்கப்படவுள்ளன.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் முன்வைத்திருக்கும் கோரிக்கைகளில் பெரும்பான்மையானவை நியாயமானவையே என ஜெர்மன் ஆட்சித் தலைவி அங்கேலா மெர்க்கல் ஜெர்மனிய நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். அதே சமயம் எந்த ஒப்பந்தமாயினும் அது ஈரோவலய நாடுகளுக்கு இடையிலான இணக்கப்பாட்டிற்கு தடையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டனின் உறுப்புரிமையை மறுசீரமைக்கும் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கியமான மாநாடு ஒன்று நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் மெர்க்கலின் இந்த கருத்து வந்துள்ளது.
கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் ஏற்பட்டுள்ள பேரழிவுமிக்க வறட்சி காரணமாக கிட்டத்தட்ட 1 மில்லியன் சிறார்கள் கடுமையான பட்டினியால் அவதியுற்று வருகின்றனர் என ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியமான யூனிசெப் தெரிவித்துள்ளது. எத்தியோப்பியா, அங்கோலா மற்றும் சோமாலியாவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையை தணிப்பதற்கு நிதி உதவி தேவைப்படுவதாகவும் யூனிசெப் கோரியுள்ளது. 2 வருடங்களாக நிலவி வரும் வறட்சி மற்றும் எல்நினோ காலநிலை மாற்றம் அந்த பிராந்தியத்தில் உள்ள சிறார்களை உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு தள்ளியுள்ளதாக அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. சிம்பாப்வே மற்றும் தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளும் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. எத்தியோப்பியாவில் நிலைமை மோசமாகியுள்ளது. அங்கு தற்போது 10 மில்லியன் மக்கள் உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ள நிலையில் அது இந்த வருடத்தில் 18 மில்லியன்களாக அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அமெரிக்காவின் பெர்னிடானோ துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தவர்களில் ஒருவரின் கைத்தொலைபேசியில் உள்ள தகவல்களை ஊடுருவி பார்ப்பதற்கு உதவுமாறு கலிபோர்னியா நீதிமன்றம் ஆப்பிள் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு விடுத்துள்ள உத்தரவை ஆப்பிள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி டிம் கோக், அமெரிக்க புலனாய்வுத் துறையினரின் இந்த கோரிக்கை தமது நிறுவனத்தின் தொழில்நுட்ப தயாரிப்பினுள் FBI முறையற்ற வகையில் உள்நுழைய வழிவகுப்பதுடன் தமது வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்றார். நீதிமன்றின் உத்தரவினை நிறைவேற்றுவதற்கு ஆப்பிள் தாம் தயாரித்த எந்தவொரு ஸ்மார்ட் போனையும் அன்லாக் செய்ய ஏற்புடைய மென்பொருட்களை உருவாக்க வேண்டுமென தெரிவித்த அவர், இது ஒரு அபாயகரமான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்றார்.
கருப்பு பணத்தை வெள்ளையாக்குதல் மற்றும் வரி மோசடி தொடர்பான ஒரு விசாரணைக்காக ஸ்பெயின் மெட்ரிட் நகரிலுள்ள சீன வங்கியின் அலுவலகம் ஒன்றை ஸ்பெயின் போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர். அங்கிருந்து பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சீனாவின் தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய தீவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள உயர் தொழில்நுட்ப ஏவுகணைகள் தொடர்பில் வெளியான அறிக்கைகளுக்கு பதிலளித்துள்ள சீனா, தனது பிரதேசத்தில் தற்பாதுகாப்பு ஆயுதங்களை அமைப்பதற்கு தனக்கு உரிமை உள்ளது என தெரிவித்துள்ளார். இவ்வாறு செய்வது சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டது என வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஹாங் லீ தெரிவித்தார்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தலைநகர் தில்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையாகுமார் தன் மீதான தேசத்துரோக வழக்கு விசாரணைக்காக வந்தபோது பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் வைத்து வழக்கறிஞர்களால் சிலரால் தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலதிக விவரங்களுடன் முரளிதரன்.
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தபோது வழக்கறிஞர்கள் சிலர் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். பத்திரிகையாளர் ஒருவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்திய நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முகமது அப்சல் குரு 2013 தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து பேரணி நடத்தியதற்காக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா கைது செய்யப்பட்டார். அவர் நடத்திய பேரணியில் இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் அவர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக இதற்கு முன்பாக கண்ணையா நீதிமன்றத்திற்கு வந்தபோது வன்முறை சம்பவங்கள் நடந்ததால் உச்சநீதிமன்றம் கடும் விதிமுறைகளை இன்று விதித்திருந்தது. இதையடுத்து கண்ணையா ஆஜராகவிருந்த பாட்டியாலா நீதிமன்றத்தின் முன்பாக காவல்துறையினர் பெரும் எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டிருந்தனர். இது தவிர மாணவர்கள், வழக்கறிஞர்கள், ஊடகத்தினர் ஆகியோரும் அங்கு குவிந்திருந்தனர். அப்போது வழக்கறிஞர்களின் குழு ஒன்று தேசபக்தி முழக்கங்களுடன் அங்கு வந்தனர். கண்ணையாவை காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தபோது அவர்கள் அவரை தாக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீதும் செங்கற்கற்கள் வீசப்பட்டதாக அங்கு சென்ற பிபிசி செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கண்ணையா நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ற இணையதளத்தைச் சேர்ந்த தாரிக் அன்வர் என்ற செய்தியாளர் நீதிமன்றத்திற்கு வெளியில் தாக்கப்பட்டார். கண்ணையாவின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை தான் படம் பிடிக்க முயன்றபோது வழக்கறிஞர்கள் சிலர் தன்னை தாக்கியதாக பிபிசியிடம் அவர் கூறினார்.
நான் காவல்துறையினர் பக்கம் சென்றேன். காவல்துறையினருக்கு நடுவில் சென்று நின்று கொண்டேன். அதற்கு பிறகு என்ன நடந்ததென்றால், நான் ஒரு புகைப்படம் எடுத்தேன். அதை சிலர் பார்த்து விட்டார்கள். என்னை உள்ளே இழுத்துச் சென்று அடித்தார்கள்.
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கண்ணையாவுக்கு மார்ச் 2 வரை போலீஸ் காவல் நீட்டிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் தில்லி மாநகர காவல்துறை ஆணையர் மாணவர் தலைவர் கண்ணையா தாக்கப்பட்டதாக தெரியவில்லை என்று கூறியுள்ளார். காவல்துறையினர் நிலைமையை சரியாகவே கையாண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அடுத்து நிலைமையை அறிந்து கொள்ள வழக்கறிஞர்களின் குழு ஒன்றை இந்திய உச்சநீதிமன்றம் பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்திற்கு அனுப்பி வைத்தது.
முரளிதரன் அளித்த குறிப்பது. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டுள்ளனர். இனிமேல் சட்டசபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் திமுக அறிவித்திருக்கிறது. இதன் பின்னணி பற்றிய குறிப்புடன் மீண்டும் முரளிதரன்.
தமிழக சட்டப்பேரவையிலிருந்து இன்று திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினரின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவே படுவதில்லை என்பதால் இனி சட்டசபை கூட்டங்களை புறக்கணிக்கப் போவதாக திமுக அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீது பொது விவாதம் நடைபெற்றது. அப்போது அரசு ஊழியர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. ஆனால் இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தார். இதையடுத்து திமுக, தேமுதிக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றின் பின் ஒன்றாக வெளிநடப்பு செய்தன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார்,
அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட இந்த அரசுக்கு மனமில்லை, தயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து சட்டமன்றத்திலே நாங்கள் பேசுவதற்கு முற்பட்டோம். அதற்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதி மறுத்ததை அடுத்து இன்றைக்கு பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம்
என்று கூறினார். பிறகு மீண்டும் திமுகவினர் அவைக்கு வந்தனர். அப்போது விளாத்திக்குளம் தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டையன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள் அந்த கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கோரினர். சபாநாயகர் இதுகுறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். இதையடுத்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் முதல்வர் ஜெயலலிதா குறித்து சில கருத்துக்களை கூறினார். அவை உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டன. இதனால் திமுகவினர் சபாநாயகர் இருக்கை முன்பாக அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின்,
நாங்கள் மீண்டும் சொன்னோம், நீக்கினால் இரண்டையும் நீக்குங்கள், இல்லை என்றால் இரண்டையும் அவை குறிப்பிட இடம்பெற செய்யுங்கள் என்று நாங்கள் கடைசி வரை போராடி பார்த்தோம். அவை முன்னரிடத்திலே எடுத்துச் சொன்னோம். ஆனால் கடைசி வரையில் எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை
என்று கூறினார். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினரை பேசவிடாமல் தாங்கள் நினைத்தபடி நடந்து கொள்வதாலும் எதிர்க்கட்சியினரின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவே படுவதில்லை என்பதாலும் இனி சட்டப்பேரவை கூட்டங்களில் திமுக கலந்து கொள்ளாது என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்திருக்கிறார்.
தமிழகத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மூன்றாம் நான்காம் அணு உலைகளுக்கான முதற்கட்ட பணிகள் துவங்கியுள்ளமையை ஒரு சட்டவிரோத நடவடிக்கை என்று அதன் எதிர்ப்பாளர்கள் கூறியிருக்கின்றனர். இது பற்றிய குறிப்புடன் ஜெயக்குமார்.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அமைய உள்ள மூன்றாம் மற்றும் நான்காம் அணு உலைகளுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் இன்று தொடங்கின. இந்த வேலைகளுக்கான பூமி பூஜை இன்று நடந்ததாக அணுமின் நிலைய அதிகாரிகள் கூறினர். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. எனினும் பூமி பூஜை தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் அணு உலை எதிர்ப்பாளர்கள் இது குறித்து தங்களது ஆட்சேபங்களை எழுப்பியுள்ளனர். ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள முதல் மற்றும் இரண்டாம் அணு உலைகளின் செயல்பாடுகளில் பல்வேறு குறைகள் களையப்படாமல் உள்ள நிலையில் இந்த புதிய முயற்சி மக்கள் விரோதமான செயல் என அந்த அணு உலைகளுக்கு எதிராக போராடி வருபவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அரசு தரப்பில் முறையான நடைமுறைகளை பின்பற்றியே பல்வேறு கட்ட முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய அணு உலை எதிர்ப்பாளரும் பச்சை தமிழகம் கட்சி தலைவருமான சுப உதயகுமார் கூறும்போது,
17,000 கோடி மக்கள் பணத்தை வரி பணத்தை செலவு பண்ணி கட்டப்பட்ட திட்டம் முடங்கி கிடக்கிறது. ஜூன் 24 மூடப்பட்ட திட்டம் 7 மாதங்கள் மூடி கிடந்தது. பிறகு நாங்கள் மின்சார உற்பத்தி தொடங்கி விட்டோம் என்று சொல்லி அறிவித்து 3 நாட்கள் கழித்து மீண்டும் மூடினார்கள். அப்புறம் திருப்பி ஸ்டீம் பைப்ல பிரச்சனை இருக்கு, லீக் ஆகுதுன்னு சொல்லி பழையபடி மூடினாங்க. அப்புறம் பழையபடி திறந்தாங்க. இப்ப நேற்று அதை அந்த அணுகுலையை மூடி இருக்கிறாங்க. இப்போ திருப்பி இவ்வளவு பழுதுகளும் பிரச்சனைகளும் உள்ள அணுமின் நிலையத்தை வைத்துக் கொண்டு அதே மாதிரி இன்னும் 2 கட்டுவோம் என்று முடிவெடுப்பதும் அதை வாங்க முடிவெடுப்பதும் உண்மையிலேயே ஒரு தேச விரோத செயல்.
இந்த பிரச்சனை தொடர்பா வந்து யார்கிட்ட எல்லாம் உங்க கோரிக்கைகளை முன்வைக்கிற திட்டம் வச்சிருக்கீங்க?
ஆளுங்கட்சியான அதிமுகவும் திமுகவும் தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். 2012 செப்டம்பர் மாதம் நாங்கள் தமிழக முதல்வரை சந்தித்த போது மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களுடைய மாநிலத்தில் அணுமின் நிலையம் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார், நீங்களும் அப்படி ஒரு முடிவெடுங்கன்னு கேட்டுக்கிட்ட போது இவங்க சொன்னாங்க, அந்த திட்டம் தொடக்க நிலையில் இருக்கிறதுனால அவங்களால அப்படி ஒரு முடிவெடுத்து, இது வந்து கூடங்குளம் முடியும் தருவாயில் இருப்பதால் என்னால் அப்படி ஒரு முடிவெடுக்க முடியாது என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்கிறோம், 3வது 4வது துவக்க நிலையில் இருப்பதால் அதிமுகவுடைய ஆளும் கட்சியினுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அதே போல ஏற்கனவே ஆண்ட இன்னும் ஆள விரும்புகிற திமுகவுடைய நிலைப்பாடு என்ன, இந்த கட்சிகளோடு சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்கிற கட்சிகளும் நிச்சயமாக பேசியாக வேண்டும். நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்திருக்கிற ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் வேட்பாளரை நிறுத்துவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதே போல நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அந்த மக்களிடம் நாங்கள் வீடு வீடாக சென்று முறையிடுவோம்
என்றார் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பாளரும் பச்சை தமிழகம் கட்சி தலைவருமான சுப உதயகுமார்.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பு அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இறுதிக்கட்ட போரின் போது அரசாங்கம் அளித்த பாதுகாப்பு உத்தரவாதத்தின் பேரில் இராணுவத்திடம் சரணடைந்த விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய ஆவணத்தை முல்லைத்தீவு 58ஆம் படையணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் பற்றிய பெயர் விவரங்கள் அடங்கிய ஆவணத்தை சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு 58வது இராணுவ படைத்தளத்தின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தன் அவர்களுக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி MSM சாம்சுதீன் அவர்கள் இன்று உத்தரவிட்டிருக்கின்றார். பாதுகாப்பு வழங்கி பொது மன்னிப்பு அளிக்கப்படும் என்று இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது அரசாங்கம் அளித்த உத்தரவாதத்தை அடுத்து விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் பலர் முல்லைத்தீவு 58வது படையணி முகாமைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகளிடம் சரணடைந்திருந்தனர். ஆயினும் அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் இதுவரையிலும் அரசாங்கத்தினால் வெளியிடப்படவில்லை. அவர்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் எனப்படும் சின்னத்துறை சசிதரன் உள்ளிட்ட சிலர் தொடர்பில் அவருடைய குடும்பத்தினர் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த சம்பவம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்டது என்ற காரணத்தினால் அது பற்றிய விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வவுனியா மேல் நீதிமன்றம் இந்த வழக்குகளை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றியிருந்தது. இந்த வழக்குகள் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த விசாரணைகளில் முல்லைத்தீவு 58 படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தன் அவர்கள் சாட்சியம் அளிக்கையில் ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களின் பெயர் விவரங்கள் தமது படைத்தளத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து சரணடைந்து காணாமல் போயுள்ளவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தன்னை கே எஸ் ரத்னவேல் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
58 படையணி கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தன என்பவர் அட்டர்னி ஜெனரலின் சார்பில் ராணுவ தளபதியின் சார்பில் சாட்சியம் அளித்தார். முதல் கட்டமாக 5 வழக்குகள் எடுக்கப்பட்டன விசாரணைக்கு. எனவே இந்த 5 பேரும் தங்களிடம் இல்லை என்று முதலிலேயே போன முறை தெரிவித்திருந்தார். பிறகு என்ன குறுக்கு விசாரணை செய்யப்பட்டவர். அந்த குறுக்கு விசாரணை என்று தொடர்ந்தது. இந்த முல்லைத்தீவு அந்த ராணுவ முகாமில் தான் போரின் கடைசி கட்டத்தில் சரணடைந்தோர் மற்றும் கைது செய்யப்பட்டோர் இந்த இது போன்ற அவலங்கள் நடந்த இந்த இடம் அதுதான். அதன் தற்போதைய கட்டளையிடும் கமாண்டிங் ஆபிசர் அவர். எனவே நான் அவரிடம் கேட்டேன், இந்த சரணடைந்த சம்பந்தமான விடயத்தை நீங்கள் முற்றாக மறுத்திருக்கிறீர்கள், சரணடையவோ கைது செய்யப்படவில்லையோ என்று கூறியிருக்கீர்கள், அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சு? அது சொன்னார், எங்களுடைய இருக்க தாஸ்தாவேஜ் ஆவணங்கள் மூலமாக அதை நான் கண்டுபிடித்தேன், அதிலிருந்து அறிந்து கொண்டேன். அப்படியான அந்த ஆவணங்கள் இருக்கின்றன. அவை சரணடைந்தோர் சம்பந்தமான எல்லா விடயங்களும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன என்ற ஒரு தகவல் உடன்முறையாக வெளிப்பட்டது
என்றார் சட்டத்தன்னை கே எஸ் ரத்னவேல் அவர்கள். மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தன் அவர்கள் சரணடைந்தவர்கள் தொடர்பில் வெளியிட்டுள்ள இந்த தகவல்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் அவர் கூறுகின்றார்.
சர்வதேசம் பலர் குரல் கொடுத்தும் கேட்டும் பல அரசியல் கட்சிகள் இதை பற்றி கேள்வி கேட்டும் சரணடைந்த சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இருக்கிறது என்ற தகவல் இதுவரைக்கும் இல்லை. அரசாங்கம் ராணுவம் எல்லாரும் அப்படி ஒருவரும் சரணடையவில்லை என்று இதுவரை கூறியிருந்தார். ஆனால் முதன்முறையாக அதுவும் அதே 58 டிவிஷன் பழைய படையணியின் தற்போதைய கமாண்டிங் ஆபிசர் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவே இது ஒரு பிரதான விடயம் என்று நாங்கள் கருதுகிறோம். அத்துடன் அந்த நேரத்தில் அந்த படையணியின் கமாண்டிங் ஆபிசர் சட்டையிடும் தளபதியாக பணியாற்றியவர் சவீந்திரர் சில்வா என்றும் கூறியிருக்கிறார். எனவே இவைகள் மிக முக்கியமான தகவல்கள். எனவே நான் நீதிமன்றத்திடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதாவது இது காணா போன சம்பந்தமானது. எனவே இந்த ஆவணங்கள் பதிவுகள் இராணுவத்தினால் அடுத்த முறை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசாங்க சட்டத்தரணி அதை எதிர்த்து தெரிவித்தார். எனினும் அத்தகைய ஆவணங்கள் புத்தகங்கள் யாவும் அடுத்த தவணையில் நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது
என்றார் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது, கொழும்பில் தொட்டலங்க அல்லது பாலத்துறை என்ற புறநகர் பகுதியில் சட்டவிரோத குடியிருப்புகள் என்று சொல்லப்படுகின்ற கட்டுமானங்களை அகற்றும் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நடந்த போராட்டங்களால் தலைநகருக்கான போக்குவரத்து பல மணி நேரம் தடைப்பட்டிருந்தது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் கே எஸ் உதயகுமார்.
கொழும்பு பாலத்துறை பகுதியில் வசிக்கும் மக்கள் இன்று அதிகாலை மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக அதன் அண்மித்த பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொழும்பு நகருக்குள் வாகனங்கள் பிரவேசிக்கும் முக்கிய நுழைவாய்களில் ஒன்றான பாலத்துறை பாலத்தை வழிமறைத்த மக்கள் டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இன்று அதிகாலை போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக தடை செய்யப்பட்டது. வாகனங்களுக்கு கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடன் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் கருத்துக்களை தெரிவித்த போது, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சில அதிகாரிகள் வந்து தாங்கள் வசித்த வீடுகளை தகர்த்தி விட்டதாக குற்றம் சாட்டினார். வீடுகளை அகற்றுவதற்கு காலாவகாசம் பெற்றுத்தருமாறு நாம் வேண்டுகோள் விடுத்தோம். எமது அமைச்சர் ரவி கருணாநாயக்க தற்போது வெளிநாடு சென்றுள்ளார். அமைச்சர் நாடு திரும்பிய பின்னர் இது சம்பந்தமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் மக்களின் வேண்டுகோள்களை நிராகரித்த நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் வீடுகளை தகர்த்துவிட்டு தங்களை வீதிகளுக்கு தள்ளியதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த புகார் சம்பந்தமாக அரசாங்கத்தின் உயர் மட்டத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அவகாசம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று வழங்கிய வாக்குறுதியின் பின்னர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட தீர்மானித்ததாக வடகொழும்பு பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி அஜித் ரோஹன தெரிவித்தார். போலீசார் வழங்கிய வாக்குறுதியின்படி மக்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். தற்போது கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் வாகன போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. அதிகாரத்தை பயன்படுத்தி போராட்டங்களை கலைப்பதற்கு போலீசார் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சமூகத்தில் பெரும் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்த போலீஸ் அதிகாரி அஜித் ரோகன, பேச்சுவார்த்தைகளின் மூலம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக நகர அபிவிருத்தித்துறை அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள 3 புதிய வீடு திட்டங்களில் வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. சில நபர்களுக்கு 2 வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ரணவக்க, மக்கள் அந்த வீடுகளை பெற்றுக்கொள்வதை தவிர்த்து சட்ட விரோத குடியேற்றங்களை நாடி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த அரசாங்கம் வீடுகளை பெற்றுக் கொடுக்காமல் வீடுகளை தகர்த்து மக்களை வீதிகளுக்கு தள்ளிய போதிலும் தற்போதைய அரசாங்கம் தகுந்த வீடுகளை வழங்கிய பின்னரே சட்ட விரோத குடியேற்றங்களை அகற்றி வருவதாகவும் தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித் ராஜபக்சவுக்கு கொழும்பு நீதிமன்றம் தொடர்ந்தும் பிணை மறுத்திருக்கிறது. இது தொடர்பான குறிப்புடன் மீண்டும் கே சுதயகுமார்.
யோஷித ராஜபக்ச உட்பட சந்தேக நபர்களின் பிணை மனுக்கள் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது கருத்துக்களை தெரிவித்த ராஜபக்ச தரப்பின் வழக்கறிஞர் விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் பதிவாளர் ஒருவர் இருக்கவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் விளக்க மறியல் உத்தரவை நீதிமன்ற பதிவாளர் எழுத்து மூலம் பதிவு செய்து கொண்டுள்ளதாக கடுவலை மெஜிஸ்ட்ரேட் நீதவான் குறிப்பிட்டுள்ளமை பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் இது சம்பந்தமாக விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் இதனை விசாரணை செய்வதற்கு தனக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த புகாரை நீதி சேவை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு அறிவித்தார். பிணை தொடர்பான தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னர் பிரதிவாதிகளின் தரப்பின் கருத்துக்களை ஆராய வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி இன்று பிணை சம்பந்தமான இடைக்கால உத்தரவொன்றை வழங்க முடியாதென்றும் தெரிவித்தார். மேலதிக விசாரணை எதிர்வரும் 29 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று விசாரணை இடம்பெற்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தார். வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட தினத்தை மாத்திரம் ஊடகங்களுக்கு தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் கருத்துக்களை கூறுவதற்கு மறுப்பு தெரிவித்தார்.
கேஎஸ் உதயகுமார். 3 நாள் பயணமாக ஜெர்மனி சென்றிருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்நாட்டு ஆட்சித் தலைவி அங்கேலா மெர்க்கலை சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார். இருதரப்பு ஒப்பந்தங்களும் கைச்சாத்தாகியுள்ளன. மேலதிக தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
3 நாள் அதிகாரப்பூர்வ விஜயமாக ஜெர்மனிக்கு சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அந்நாட்டு ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கல் மற்றும் முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்புக்கு முன்னதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அங்கு ராணுவ அணிவகுப்புடன் மரியாதை செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் அங்குள்ள சில நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முதலாவதாக ஜெர்மனியை சென்றடைந்தார். இன்றைய தினம் அந்நாட்டு ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கலை சந்தித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இரு நாடுகளினதும் வர்த்தக பொருளாதார மற்றும் ராஜ்ய உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அத்தோடு ஜெர்மனிய நாடாளுமன்ற சபாநாயகர் வெளிவிவகார அமைச்சர் உட்பட பல முக்கியஸ்தர்களையும் அவர் சந்தித்து பேசியுள்ளார். இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம் பொருளாதார அபிவிருத்தி உட்பட பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனிக்கான தனது விஜயத்தின் ஒரு பகுதியாக நேற்று அங்குள்ள யூதர்களின் ஞாபகார்த்த நினைவிடத்தையும் அருங்காட்சியகத்தையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பார்வையிட்டார். தனது ஜெர்மனிக்கான விஜயத்தை நாளை முடித்துக் கொள்ளும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆஸ்திரியா செல்ல உள்ளார். ஜனாதிபதியின் ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயத்தில் அமைச்சர்களான மங்கள சமரவீரர் ரவி கருணாநாயக்க, மஹிந்த சமரசிங்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள வயல்காணிகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகளை அரசாங்கம் துவங்கியிருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கடந்த காலத்தை பொறுத்தவரையில வடகிழக்குல இந்த யுத்தத்தின் காரணமாக காணி சொந்தக்காரர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் புலம்பெயர்ந்ததன் காரணமாக இந்த காணிக்குரிய ஸ்திரணம் சரியான முறையில அடையாளம் காணப்பட இல்லை, இதனுடைய எல்லைகள் நிர்ணயிக்கப்பட இல்லை. ஒரு காணிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நெற்காணி இடாப்பு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக இவற்றை திருத்தி சரியான முறையில தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த மீளாய்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேசிய மட்டத்தை பொறுத்தவரையில எங்களுடைய நாட்டினுடைய நெல் உற்பத்தியும் ஏனைய தானியங்களை பொறுத்தவரையும் சரியான உற்பத்தி அளவீடுகள் இந்த காணி இடாப்பு சீர்திருத்தத்தினால் சரியான திருத்தத்தை கொண்டு வராதமையினால் அந்த உற்பத்தியினுடைய அளவு வந்து எங்களால தீர்மானிக்க முடியாமல் இருக்கின்றது. எனவே இவற்றை மீளாய்வு செய்து சரியான முறையில் இந்த அளவுகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதன் மூலம் இந்தந்த பிரதேசங்களில் எந்தெந்த அளவான உற்பத்திகள் எங்களால் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை அடையாளம் காண முடிந்து இதன் அடிப்படையில் நெல் உற்பத்தியினால் நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு இறக்குமதி செய்ய வேண்டியிருக்குது அல்லது எவ்வளவு எங்களுக்கு மேலதிகமாக சேமிக்கப்பட்டிருக்கு, ஏனைய தாவரங்களை பொறுத்தவரை இவற்றின் நிலைப்பாடு என்ன என்பது துல்லியமாக கண்டறியக்கூடியதாக இருக்கும்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில காணி உரிமை தொடர்பான பிரச்சினை ஒரு முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அப்படியான பிரச்சனைகளுக்கு இந்த மீளாய்வு மூலம் உரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா?
ஆமாம், கடந்த காலங்களில் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு இடம்பெயர்வுகள் காரணமாக காணி சொந்தக்காரர்கள் புலம்பெயர்ந்ததன் காரணமாக சரியான சொந்தக்காரர்களை அடையாளம் காணுவது சிரமமாக இருந்தது. தற்போது இடம்பெறுகின்ற மீளாய்வின் மூலம் உரியவர்கள் தங்களுடைய காணி ஆவணங்களை காணி உறுதிகள் அதோடு சேர்த்த அனுமதி பத்திரங்களை இங்கு எங்களுடைய திணைக்களத்தில் அதற்குரிய பிரிவுகளில் அதற்குரிய கமநல சேவை நிலையங்களில் ஒப்படைத்து அவற்றை தங்க உறுதிப்படுத்தி அவற்றை சரி செய்து கொள்வதன் மூலம் சரியான முறையில் இதற்கு தீர்வு காண முடியும்.
இறுதியாக இந்த காணி மீளாய்வு பணிகள் எப்போது மேற்கொள்ளப்பட்டது?
வடகிழக்கை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன் 79 அதன் பிற்பாடு 92 கூறப்படுகின்றது. 2014 ஆண்டு நாடளாவிய ரீதியில இந்த கணக்கு மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த 2014 ஆண்டு காலகட்டத்தில் வந்து வடகிழக்கு மாகாணத்துக்குரிய மீளாய்வு இடம்பெறவில்லை.
இலங்கை கமநல சேவைகள் திணைக்கள அதிகாரி என் சிவலிங்கம் அவர்கள் நமது செய்தியாளர் உதயகுமார் அளித்த பட்டியது. 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் 308 தங்கப்பதக்கங்களுடன் இந்தியா முதலிடம் பெற்றிருக்கிறது. இந்த விளையாட்டு விழா பற்றிய குறிப்புடன் பிரதீபன்
புனிதசீலன்.
பிப்ரவரி 5ஆம் தேதி தொடங்கி 12 நாட்கள் நடைபெற்ற தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் நேற்று இனிதே நிறைவடைந்துள்ளது. 12வது தெற்காசிய விளையாட்டு நிறைவு நிகழ்வுகள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. விளையாட்டு அரங்கம் முழுவதும் ரசிகர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததுடன் அரங்கத்திற்கு வெளியேயும் மக்கள் குழுமி வான வேடிக்கைகளை கண்டு மகிழ்ந்தனர். போட்டிகளில் பங்கேற்ற மற்றும் பதக்கங்களை குவித்த வீரர்களும் அரங்கை அலங்கரித்திருந்தனர். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மற்றும் மேகாலயாவில் நடைபெற்று முடிந்த 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய 8 நாடுகள் பங்கேற்றிருந்தனர். 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் 188 தங்கம், 90 வெள்ளி, 30 வெங்கலப் பதக்கங்கள் அடங்கலாக மொத்தம் 308 பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தை பிடித்தது. 25 தங்கம், 63 வெள்ளி, 98 வெங்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக 186 பதக்கங்களை பெற்ற இலங்கை இரண்டாம் இடத்தையும், 12 தங்கம், 37 வெள்ளி, 57 வெங்கலப் பதக்கங்களுடன் பாகிஸ்தான் மூன்றாவது இடத்தையும் பிடித்தது. ஆப்கானிஸ்தான் 7 தங்கம், 9 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக 35 பதக்கங்களை பெற்று நான்காம் இடத்தை பிடித்தது. 4 தங்கம், 15 வெள்ளி, 56 வெங்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக 75 பதக்கங்களை பெற்ற வங்கதேசம் ஐந்தாவது இடத்தில், நேபாளம் 3 தங்கம், 23 வெள்ளி, 34 வெங்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக 60 பதக்கங்களை பெற்று ஆறாவது இடத்தையும் பிடித்துள்ளது. ஆயினும் மாலத்தீவு, பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு தங்கப்பதக்கங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. நிகழ்வின் இறுதியில் பேசிய இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைமைச் செயலர், போட்டிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டியே இதுவரை நடந்த தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் மிகவும் பெரியது என அவர் தெரிவித்தார். இம்முறை தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் விளையாட்டு வீரர்களும் உறுப்பினர்களுமாக 4500 பேர் வரை பங்கேற்றிருந்தனர். நிகழ்வுகளின் இறுதியில் இந்திய மாநிலங்களின் சிறப்பு நடனங்களும் மேலும் பல இசை நிகழ்வுகளும் ரசிகர்களது மனதை வெகுவாக கவர்ந்தது. அடுத்து வரும் 13வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் நேபாளத்தில் நடைபெறவுள்ளன.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த குறிப்பது. நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல நமது சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், கூகுள் பிளஸ் மற்றும் ட்விட்டர் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம். வணக்கம் நேர்களே.